திருச்சிக்கம்பலம், நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி
வாழாப்பற்று என்பது இனிமேல் இந்த உலகத்தில் தன்னால் வாழ முடியாது என்ற ஒரு வருத்தத்தை சொல்லிக் கொள்ளுகிற முகத்தான் இந்த பதியத்தை அருளி செய்கிறார். அப்படி சொல்லுகின்ற போது ஒவ்வொரு வாக்கிலும் அந்த சொல் வருகிறது. கடைசி எதையை பார்த்தால் சொல்ல முடியும், உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. வார்கடல் உலகில் நீண்ட கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்கிறேன், இனிமேல் நான் வாழ முடியாது, வாழ என்னால் எனக்கு பிடிக்கிறது, எனக்கு அவ்வளவு வெறுத்து போச்சு உலகம், வாழ்கிறேன் கண்டாய் அதனாலே வருக என்று அருள் புரியாயே, என்னை கையைக்கு வா என்று அழைத்துக் கொள் என்று கேட்டேன். நான் கையைக்கு என்னை போவேனோ என்று வருந்தினவர் இப்ப வருத்தம் தாளான அந்த இறைவனை இங்கிருந்த கூப்பிடுறாங்க, இறைவனே நீ என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துல என்னால் இனி இருக்க முடியல, அதனால் நீ கையிலைக்கு என்னை அழைத்துக்கொள் என்று என்னை வருக என்று அருள் புரி என்று கேட்கிறார். இது முக்கிய உபாயம் என்பதற்கு விளக்கம் இருக்கிறார். வாழாப்பட்டு முத்தி உபாயம், முத்தியை பெறுவதற்குரிய வழி, முத்தியை பெறுவதற்குரிய வழி என்னவோ அதெல்லாம் இந்த பாட்டுல நபிகளிலே சொல்லப்படுகிறது. எந்த பாட்டுல எந்த விஷயம் முத்தி அடைவதற்கு வழி என்பதை நாம் பார்க்க படிச்சு பொருள் தெரிந்து அதிலே இன்ன இடத்துல அது முத்திக்கு உபாயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். பத்து நான் மத்தியிலே கண்டாய் சீரோடு பொய்வாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுடைய சிவனே ஆரோடு நோயேன் நாற்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானாய் வார்கடன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரணே பாரோடு பூமியிலிருந்து விண்ணாய் ஆகாயம் வரையிலும் பரந்த எங்கும் பரவி இருக்கிற பெருமானே பரணே பெரிய கடவுளே அவன் எவ்வளவு பெரியவன், இந்த பூமியில கால் வச்சான்னா அவன் தலை ஆகாசத்துல போய் அந்த அளவுக்கு பாதாளத்தில் இருந்து மேலே ஆகாயம் தொற்று எங்கும் வியாபித்திருக்கின்ற பரம்பவளே என்றவனை கூப்பிடுகிறார். பாரோடு விண்ணாய் இந்த உலகத்தில் இருந்து ஆகாயம் வரையிலும் பரந்த பரவி இருக்கிற நிறைந்திருக்கிற வியாபித்திருக்கிற எம்பரணே எம்முடைய தலைவனே இறைவன் எங்கும் வியாபித்திருப்பவன் சர்வ வியாபி என்பது அவனுடைய இலக்கணம். அவன் இல்லாத இடமே கிடையாது, அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அதை தெரிவிக்கிற சொல் தான் விஷ்ணு என்று சொல்லுகிற சொல். விஷ்ணுங்கிற வார்த்தைக்கு சர்வ வியாபி எங்கும் வியாபித்த வடமொழிக்கு நேர் அர்த்தம் எங்கும் வியாபித்திருக்கிறவன் எங்கும் நிறைந்திருக்கிறவன் என்று அந்த சொல்லுக்கு பற்றுனான் மத்தியிலே கண்டாய் பெருமானே நான் பற்று இல்லே ஆட்சி இல்லை மற்று இல்லேன் வேறொன்று இல்லை. அப்ப பற்றிலைய பற்றி எதுல வச்சிருக்கிறேன் எதுல இல்லை அதை சொல்லணும் இல்ல பற்று நான் மற்று இல்லேன் அப்படின்னா பற்று இல்லேன் ஆசை இல்லேன். அப்ப எதுல ஆசை வச்சு எதுல ஆசை இல்லாத இருக்கிறவன் சொல்லணும். இந்த பாட்டுல அதை சொல்லல, ஏதோ ஒன்று ஆசை வைத்து ஒரு இடத்துல உள்ள ஆசை விட்டுட்டார். அதாவது இறைவனை இடத்திலுமாவது இறைவனுடைய திருவடியிலாவது ஆசை வச்சாதான் உலகப்பட்ட விடலாம். இந்த மனம் இருக்க எதாவது ஒண்ணு பிடிச்சிட்டுதான் தொங்கும். இதை விட்டுடுன்னா நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு இன்னொரு குடிமானம் கூட இதை விட்டுடுறேன்னு கேட்கும். ஆகவே தான் பிடிச்சு கொள்வதற்கு வேறொரு பற்று இருந்தால் அதை பற்றி கொண்டு உலகப்பற்ற விடலாம். அதுதான் வள்ளுவருடன் சொன்னார், ஒன்று இறைவனிடத்திலேயே பற்று வச்சிருக்கார், பொதுவா முழுமையாக இறைவனிடத்திலேயே நான் பற்று வைத்திருக்கிறேன் என்று சொல்லுறது ஐந்து ஆறு எட்டு பத்தாவது பாட்டுல சொல்ற. ஐந்தாவது பாட்டு அப்படி பார்த்து பன்னீர் மொழியால் பங்க நீயலால் பற்று நான் மற்றேன், நீயலால் உன்னை தவிர வேறு யாரிடத்தும் எனக்கு பற்றில்லை. அதுபோல நீயலால் என்ற கருத்து அஞ்சாவது பாட்டு ஆறாவது பாட்டு எட்டாவது பாட்டு பத்தாவது பாட்டு இந்த நாலு பாட்டிலும் வருது. ஆகவே உன்னிடத்திலோ அல்லது உன்னுடைய திருவடியிலோ தான் நான் பற்றி வைத்திருக்கிறேன், வேறு எதிலும் எனக்கு பற்றில்லை. இப்படி தெளிவா சொல்லணும். இப்படி தெளிவா சொன்னவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாண்டி கொடுமொழிங்கிற ஒரு தளத்துக்கு போறார். காவிரியாறு அப்படி வடக்கேந்து தெற்க ஓடி மாட்டி கடக்க திரும்ப அப்படி ஓடுகிற இடத்துல மேலந்த கரையில பாண்டி கொடுமொழி என்ற கோயில். இந்த கோயில் பாசல்லேயே காவிரி போடுது. அந்த பாண்டி கொடுமொழிக்கு சுந்தரர் போன போது பாட்டு பாரு மற்று பாதமானம் பாவித்தேன் மற்று பற்று எனக்கு என்று வேறு பற்று எனக்கு எதுவும் இல்லாமல் மற்று பற்றி நின் பாதமே மனம் பாவித்தேன் உன் திருவடியிலே என் மனத்திலே நான் தியானம் பண்ணினேன். அப்படி சொன்ன சுந்தருடைய கருத்தை மாணிக்கவாசகர் வாங்கி இங்க பாடுறார். சுந்தர் பிற்பட்டவர், மாணிக்கவாசகர் பிற்பட்டவர். என்னுடைய கருத்து அதனால மற்று பற்றனக்கின்றி நின் பாதமே மனம் பாவித்தேன் என்று சொன்ன அந்த சொற்கள் அப்படியே சொற்றர்கள் வந்து விழுதும். பற்று நான் மத்தியிலேன் கண்டாய் வேறு பற்று எனக்கு இல்லை. மற்று பற்றி இன்றி நின் பாதமே மனம் பாவித்தேன் என்று சொல்லுகிறது போல பற்று நான் மத்தியிலேன் கண்டாய். இதுதான் ஒவ்வொரு வடிவத்திலும் வருது. அப்போ பற்றல்தல் என்ற ஒரு செய்தி ஒவ்வொரு பாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு முக்கிய உபாயம். முக்கிய அடைய வேணும்னா ஆசையை ஒழிக்கணும். ஆசையை ஒழித்து விட்டே எனக்கு மோட்சம் கொடுக்கலாம், நான் மோட்சம் பெறுவதற்குரிய தகுதி உடையவன் என்று தன்னைத்தானே சொல்ற. எனக்கு ஒரு தகுதி இருக்கே, எனக்கு மோட்சத்தை நீ அழைத்துக் கொள்வதற்கு ஒரு தகுதி. என்ன தகுதி? மற்ற பற்றவர்க்கின்றி நீ பாதம் மனம் பாதித்தேன் பற்று நான் மற்றேன் வேறு எந்த பொருளத்திலும் எனக்கு பற்றியில் உன் திருவடி இருக்கிற வேறெங்கிலும் எனக்கு ஆசைப்பட்டை என்று சொல்லுகிறார் பாருங்கள். அதுதான் முக்கிய உபாயம், மோட்சம் போவதற்குரிய வழி. அந்த வழியை இந்த பாட்டில் அவர் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லிக் கொண்டே வரார். அதனால இந்த பதிகத்துக்கு என்ன தெரிவித்தார்கள்? முத்தி குவாயம் என்று இலக்கணம் இருக்கிறது. சீரோடு பொழிவாய் ரொம்ப சிறப்போடு விளங்கிக் கொண்டிருக்கிறவனே சிவபூரத்து அரசே கைலாயத்தில் இருக்கிற பெருமான். இறைவன் கைலாயத்தில் இருக்கிறான், அங்க இருக்கிற என்ன அழைச்சுக்கணுங்கிற வார்த்தை வெளிப்படுகிறது. இறைவன் கைலாயத்தில் இருந்து தன்னை பூலோகத்தில் இருக்கிற தன்னை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவபுரத்து அரசே. சிவபுரம் என்பது கைலாயம். சிவபுரம் என்பதற்கு இன்னும் சில இடத்துல இருந்தால பொருள் மாறும். கும்பகோணத்து பக்கத்திலே சிவபுரம் ஒரு பாடகத்த சலமே இருந்தது. திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோயில் இருக்கு, ஆவுடையார் கோயிலுக்கே சிவபுரம் என்று பெயர். ஆனா இந்த புகழம்மா இந்த இடத்துல வரல. இந்த திருவாசகத்துல சோபுரத்து அரசே என்று சொல்வது கைலாயத்தில் இருக்கிற அரசு என்ற பொருளில் தான் வருகிறது. முதல்ல சோபுராணம் பாடிக்கொண்டு வர கடைசி ரெண்டு வரியில என்ன சொல்றார்? சொல்லிய வாக்கின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபுரத்தின் உள்ளார். சோபுரத்தின் உள்ளார் இந்த பாடலை எவன் பொருள் தெரிந்து படிக்கிறானோ அவன் சோபுரத்துக்கு போவான். ஜாவியார்கள் போவான் கஷ்டப்பட முடியும். அது படிக்கவில்லை, காசு கொடுத்து காரில் எடுக்கலாமே. அது கைலாயம் என்று சொல்கிற இடத்துக்குதான் சோபுரங்கிற. அதே மாதிரி இங்கேயும் சோபுரத்தரசே என்பது கைலாயம். சோபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே திருப்பெருந்துறையிலும் இருக்கிறவனே. அப்போ சோபுரத்தரசேங்கிறது நீங்க திருப்பெருந்துறைன்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் ஒருத்தர் திருப்பெருந்துறையுடைய சிவனைங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம விடும். அதனால கைலாயத்திலும் இருக்கிறவனே இந்த திருப்பெருந்துறையிலும் இருக்கிற பெருமானே என்று கீழே இன்னொரு வரியிலும் பாடிக்கிறார். பர்ற கஷ்டம் இருக்கே, இந்த உலகத்தில் யாருக்கையும் சொல்ல முடியாதையா? யாராவது வந்து பக்கத்தில் இருக்கிறனா இவன் அறுக்கிறான்னு ஏன் ஓடி போவான்? நான் சொல்றது இவன் கேட்க மாட்டான். கிடைக்காம இந்த ஊர்ல விட்டு மூட்டானே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே என்று யாரிடத்தில் நான் படுகிற துன்பத்தை நான் சொல்ல முடியும்? யாரோடு நோகேன், யாரிடத்தில் எடுத்து நான் படுகிற துன்பத்தை துக்கத்தை தெரிவிப்பேன், ஆக்கு எடுத்துரைப்பேன்? அல்லது நீ என்ன விட்டுட்டு போன, நீ நியாயம் இல்லாமல் நடக்கிற என்ன ஆட்கொண்டால் என்ன சிஷியனா ஏத்துக்கிட்டா? கடைசி வரல கரையேற்றி கையில வச்சு அழைச்சுப்போம். பாதியில கை விட்டுட்டு ஓடிச்ச இந்த நிலையை நான் யார்கிட்ட போய் சொல்லி நீதி கேட்கிற இந்த உலகத்தை? நீயோ கடவுள், நான் இந்த உலகத்துல ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் வேற ஒரு நீதிபதியை நான் யார போய் பிடிக்கிறது? ஆரோடு மார்க்கு எடுத்து உரைக்கே, யார நீதிபதியா வச்சு என்னுடைய வழக்க நான் எடுத்து சொல்ல முடியும்? நீயே பெரிய நீதிபதி, நீயே வழக்குக்கு ஆளாகிவிட்ட. அப்படி இருக்கிற போது உன்னுடைய வழக்க வேற யாரிடத்தில் போய் நான் சொல்ல முடியும்? ஆக்கு எடுத்து உரைக்கேன், எவரிடத்திலே இந்த வழக்கை சொல்லிக் கொள்வேன்? கொலையில் வாழ்கில் என் கண்டாய், இனிமேல் நீண்ட கடலால் சூட இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது. அதனாலே கைலாயத்திலிருந்து வந்திருப்பா கைலாயத்தில் வாணி, என்னோட துன்பப்பட வேண்டாம், கைலாயத்துக்கு வா என்று ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் வந்துடுவேன். பூலோகத்தில் சுந்தரர் இருந்து கொண்டிருந்தார். அவர் திருவெஞ்சி கிழந்துக்கு போனார். திருவெஞ்சி கிழந்துக்கு போன போது இவர் போய் ஒண்ணு என்ன கைலாயத்துக்கு ஆட்சிக்கு போன சாமியை கேட்கல. சுவாமியே அங்கேருந்து ஒரு வெள்ளையானை அனுப்பி இவர் ஆட்சிட்டு வாங்க, பிரம்மன் இந்திரன் திருமால் இத்தனை பேரை அனுப்பி வெள்ளையானைகளை சிவபெருமான அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று வருக என்று அழைப்பு கொடுத்தான். சுந்தரர் பிரிக்கல், அந்த சுந்தரருக்கு வருகை என்று அழைப்பு கொடுத்தீங்க கைலாயத்துக்கு, அப்ப எனக்கு ஏன் நீ வருகை என்று அழைப்பு கொடுக்க கூடாது, எனக்கும் வருகை என்று அழைப்பு கூட என்று கேட்கல். வருகை என்று அருள் புரியாய மறைஞ்சிருக்கு. அவர் சுந்தரருக்கு யானையை கொடுத்து இந்திரன் மார்பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள எல்லாரும் மாறுங்கோ, உங்களை கைலாயத்தில் சிவபெருமான் அழைக்கிறார், கூப்பிட்டார், நீங்க கிளம்புங்க சுந்தரரை கூப்பிட்டு அழைச்சிட்டு போனார்கள். அதுபோல எனக்கு ஒரு அழைப்பு நீ கொடுத்தா என்ன, என்னை ஏன் நீ அழைச்சிக்கல என்று சுந்தர கதையை சொல்லாமல் எனக்கும் அந்த வருகை என்ற அருள் புரிந்தால் என்ன என்று கேட்க, இதேதான் ஒவ்வொரு வாட்டிலும் அவருடைய சொல்லாக வந்து கொண்டு பம்பனே தன்னை ஆண்ட மாமணியே, பம்பனே நான் ஒரு புதியவன், இந்த உலகத்துல ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்துல விருவாத ஊர்ல பிறந்த, ஏதோ வேத எல்லா விதமான நூல்களையும் படிச்ச புத்திசாலித்தனத்தினால மந்திரியாக போயிட்டேன். மந்திரியா இருந்து கொண்டிருந்த என்ன, நான் குதிரை வாங்க வந்த என்ன மடக்கி போட்டு நீ வழிய ஆண்டு கொண்டு விட்டா, நான் ஒண்ணு உன்கிட்ட வந்து சாமியே எனக்கு தீட்சை கொடு, எனக்கு மோட்சத்தை கொடு, நான் கேட்டேன். நான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு புதியவனாக வம்பன், நான் புதியவன், இந்த இந்த சிவநெறியை சாடுகிற பதவிக்கே ஒரு நான் புதியவன், நான் ஒண்ணு கோயிலுக்கு வந்ததில்ல, இறைவன் வணங்குறதுல அரியாரா போனதில்லை, நான் ஒரு மந்திரியாக உலகில் வாடு வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஆகவே இந்த வைதிக நெறிக்கு நான் ஒரு புதியவன், பம்பனையின் தன்னை ஆண்ட மாமணியே ஆட்கொண்ட இறைவன் மற்ற நான் பற்றிலேன், இறைவனே உன்னுடைய திருவடியை தவிர வேறொருவற்றும் எனக்கு இல்லை, உன்பரும் அறியா ஒருவனே, தேவர்களாலும் அறியப்படாத ஒப்பற்றவனே, பிரம்மா விஷ்ணுவால் அறியப்படாத இருவற்றி உணர்விறந்து, பிரம்மா விஷ்ணு என்ற ரெண்டு பேருக்கு அவருடைய அறிவை தாண்டி உணர்வுன்னு அறி அறிவையும் கடந்து உலக உணவு உருவும் உலகத்தை ஊடுருவி கொண்டு போய்விட்டால் மேலே ஆகாயத்தை ஊடிக்கொண்டு தலைவிழ்த்து கீழே பாதாளத்தை உருவிக்கொண்டு போய்விட்டது. உன்னுடைய உருவம் பாதாளத்தோடு நிற்கிற பாதாளத்தின் கீழ் காய போய் தலை மேலே போய்விட்டது, ஆகாயத்துக்கு மேல் போய்விட்டது என்று சொல்கிற இருவர்க்கு உணர்விறந்து உலகம் ஓடு உருவும் செம்பெருமானே, உலகத்தை ஊடுருவி போன்ற செம்பெருமான் அக்னி கடவுளாக இருந்த சுக்கச்சிவேண்டு பெண்மீனி உடைய நெருப்பாக இருந்தவனே ஜம்மு பெருமான் என்பது சிவந்த நிறத்தவுடைய அக்னியாக தோன்றியவனே என்று சிவபுரத்து அரசே கைலாயத்துக்கு கடவுளே, திருப்பெருந்துயிரைக்குவனே திருப்பெருந்துறையில் உள்ள பெருமானே, எம்பெருமானே எனக்கு தலைவனே, என்னை ஆழ்வானே, என்னையும் ஒரு அடிமையாக ஏற்றுக்கொண்டவனே, என்னை நீ கூவிக்கொண்டருளே, என்னை கூவிக்கொள் அழைத்துக் கொள், என கூப்பிடு கைலாயத்துக்கு வா என்று நீ அங்கிருந்து ஒரு சத்தம் கொடு, நான் தானா வந்துள்ளேன், நீ கூப்பிட்டாம என்னால வர முடியாது, கூப்பிட்டாதான் வர கேட்டேன்னு கேட்குவார். அப்படித்தானே சோழமன் பெருமாள் போன போது அவரை கேட்கிறார், நான்தான் உன்ன அழைக்கலையே, நீ எங்க இங்க வந்த அப்படின்னு கேட்குவார். அதனால நீ என்னை அழைச்சு கூப்பிட நான் வர்றேன் என்று என்னை கூவிக்கொண்டவளே என அழைத்து பாடி வாழ்வுவதும் பாடமே அல்லாய் பற்று நான் மற்றிலே என் கண்டாய். பாடி மால் புகழும், அத கொஞ்சம் மால் பாடி புகழும், மால் திருமால் கூட பாடி பாட்டாக பாடி புகழும் புகழ்ந்துரைக்கும்படியான பாதமே உன்னுடைய திருவடி. இந்த திருமால்தான் இறைவன் திருவடியை பார்க்க முடியாது போனவன். அவன் இந்த திருவடியை பார்க்க வேண்டும் என்று பாட்டு பாடல் பாடினான். திருமான் பாடி பாடி அந்த திருவடியை புகழ்ந்தார். அப்படி திருமானால் புகழ்ந்து பாடப்பட்ட பாடங்களை உடையவர் பாடங்களை அல்லா பாடமே அல்லால் அந்த திருவடி அல்லாமல் பற்று நான் மற்றேன், வேறு எதிலும் எனக்கு பற்று கிடையாது. தேடி நீ ஆண்டாய், நீ என்னை தேடி கொண்டு வந்தாண்டாய், நான் நீ இருக்கிற இடத்துக்கு நான் ஒண்ணு வல்ல. நான் இங்க குதிரை வாங்க போனேன், இந்த ஊருக்கு வர்ற நேரத்துல நீங்கள் இந்த ஊர்ல வந்து என்னை பிடிச்ச, ஆக நான் இருக்கிற இடத்துக்கு நீ தான் தேடி கொண்டு வந்தாயே தவிர நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரவில்லை. தேடி நீ ஆண்டாய் சோபுரத்தரசே கைலாயத்துக்கு தலைவன் திருப்பெருந்துறை உரைத்தவனே ஆவுடையார் கோயிலுக்கு தெய்வமே, ஊடுவது உன்னோடு ஊவப்பதும் உன்னை, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நீ நாயகன் நான் நாயகி, நீ கணவன் நான் மனைவி, ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வரும், பிறகு சமாதானமும் வரும். சொல்ற ஊடுவது உன்னோடு, ஏதாவது ஒரு சண்டை வரணும்னா உன்னோடுதான் நான் சண்டை போடுறேன். உணர்வதும் உன்னை, பிறகு ஊடுவது உன்னோடு உழப்பதும் உன்னை ஆசைப்படுவதும் உன்னை, உணர்த்துவதும் உனக்கு எனக்கு உறுதி, உணர்த்துவது உணர்த்துவதுன்னா ஊடரை தீர்ப்பதில்லை சண்டையை நீக்குவது. ஆகவே இறைவனே உனக்கு எனக்கும் அந்த ஊடர் வந்தா உனக்கு எனக்கு தான் ஊடர் வரும், பிறகு சண்டை நீங்கிச்சுன்னு சொன்னா உனக்கு எனக்கு தான் சண்டை நீக்கிச்சுன்னு அர்த்தம். அதாவது நீ கணவன் தான் மனைவி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை தாண்டலே நீக்க கொள்ளணும், மூணாவது ஆள் தலையிட கூடாது அந்த கணவன் மனைவி சண்டையில. நீக்கி வைக்கிறதுக்கு யாருன்னா மூணாவது ஆள் வரக்கூடாது, அவனே இவன் இந்த பொண்ணுமா சேர்ந்துமே அந்த ஊடலை நீக்கி கொண்டு விட வேண்டும். அதான் மாணிக்கவாசகர் சொல்ற, ஊடுவதில் உன்னோடு உன்னிடத்தில் தான் நான் ஓடிக்கொள்றேன், உன்னை இப்படி எவ்வளவு கடுமையான வார்த்தையால திட்டுறேன், உன்னிடத்தில் நான் கோபித்துக் கொள்கிறேன், உன்னிடத்துல சண்டை பிடிக்கிறேன், ஆனால் உவப்பதும் உன்னை, உன்னிடத்துல கோபிக்கிறத நான் தான், அதுபோல் உன்னை ஆசைப்படுவோம் நான் தான், உணர்த்துவதில் என் கோபத்தை நீக்குவது, உணர்த்தல் என்றால் சண்டையை நீக்குவதை, ஆனால் ஊடல் உணர்த்தல்னு சொல்றான். ஊடல் ஏற்பட்டால் தலைவிக்கு ஏற்பட்ட ஊடலை தலைவன் நீக்க வேண்டும். உணர்த்துவதில் உனக்கு, உணர்த்த வேண்டிய வேலை உனக்கு, எனக்கு உறுதி, நான் உன்னை உறுதியாக பிடிக்க வேண்டியது எனக்கு, நான் உன்னை உறுதியாக கணவன் என்று பிடிக்கணும், எனக்கு ஏற்பட்ட ஊழலை தீர்க்க வேண்டியது உன்னுடைய வேலை என்று தனக்கும் இறைவனுக்கும் இருக்கிற நாயகி நாயக பாவத்தை தெளிவாக சொல்றாரு. இந்த இடத்துல தான் மாணிக்கவாசகர் இறைவனிடத்திலே நாயகி நாயக பாவம் உடையவராக கணவன் மனைவி பாவம் உடையவராக இருந்தோம் என்பதை தெரிவிக்கிற விஷயம், ஊடுவது என்ற சொல்லும் உணர்த்துவது என்ற சொல்லும் கணவன் மனைவிக்கு இடையிலே நடக்கிற வார்த்தை. ஆகவே கணவன் மனைவியாக இறைவனின் தன்னையும் வைத்து பாடிய இந்த இடத்துல ரெண்டும் பிரயோகம் பண்ணியிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள, பாடினேன் இங்கு இந்த ஊரோகத்திலே நான் பாடிப்போனேன், ஒரு செடி வச்சாச்சு, செடிக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஒருத்தன் தண்ணி ஊத்தன, அப்புறம் தண்ணி ஊத்தாம வெளியூர் ஊத்தான், அந்த செடி வர 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 காஞ்சு வாடி போகுது. அதுபோல மாணிக்கவாசகருக்கு இறைவன் அங்கிருந்து வந்து குருநாதரா பக்கத்திலே இருந்து ரெண்டு நாள் உபதேசம் பண்ணி பேரின்பத்தை கொடுத்தார். அப்பெல்லாம் மாணிக்கவாசகர் ரொம்ப சிறு 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 ரொம்ப அழகா பிரமாதமா இருந்தார். திடீர் என்று ஒரு நாள் குருநாதர் போயிட்டார், போனவர் திரும்பி வரல, அவர் பிரிஞ்சதுல இருந்து இவருக்கு வாட்டம், பாடினேன் நீர் கிடைக்காமையினாலே செடி வாடுவது போல உன்னை கிடைக்காமையினாலே நான் உயிர் வாடி உடம்பு வாடிப்போனேன், வாடினேன் இங்கு இந்த உலகத்தில் வாடியிலேன், இனிமேல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது கண்டாய், நீ தெரிந்துகொள், வருகை என்றும் புரியாயே என்ன வருகை என்று ஏற்றுக்கொள். வல்லை வாழக்கர் புறமெரித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய், கூட இறைவன் முப்புறத்தை அழிப்பான் என்பது அவர்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க, நாலு வேதத்தையும் நாலு குதிரையா கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இந்த பூமியையே ஒரு தேர் தத்தமாக வைத்தார்கள். சூரியனை ஒரு சக்கரம், சந்திரனை ஒரு சக்கரமாக மாற்றிவிட்டார்கள். அதோடு பிரம்மாவை உட்கார சொல்லி தேரை ஓன்ற சாரதியாக வைத்தார்கள். இப்படி செய்து ஒரு தேரை மயன் என்பவரிடத்திலே கொடுத்து நீ இறைவன் அந்த தேரை கொண்டு ஓட்டிப்பார் என்று சொல்லி, இந்த தேர் வேதம் என்ற குதிரையில் பூட்டப்பட்டதினாலே வைதிக தேர் என்று, வேதத்தினாலே பூட்டப்பட்ட தேரானவராலே வைதிக தேர் விவகாரத்தெல்லாம் வரும், வைதிக தேர் என்று சொல்லும். வேத குதிரையை பூட்டிய, ஆனா இவ்வளவு ஆடம்பரம் செய்து கஷ்டப்பட்டவர்கள் தேவர்கள் இந்த தேரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இறைவன் பார்த்தான், இந்த தேர் மேல ஒரு கால் வச்சான், பச்ச பண்ணிய தேர் அச்சு பண்ணி தேர் தேவையில்லைன்னு காட்டு, தேர் இல்லாமலே நான் அப்புறத்தை இருப்பேன் என்று அவரால் செய்ய முடியும். அதனால பிறகு புன்சிரிப்பினாலே அப்புறத்தை அழித்து போட்டுவிட்டார். அதான் வல்லை மிக விரைவிலே, வல்லை என்பது மிகுந்த விரைந்த அழகு, எவ்வளவு வேகமா அந்த முப்புறத்தை அழித்தோம். அதை கேட்டா அது கண்மூடி தந்திருக்கிற இணைக்கிற நேரம்னு ஒரு நூல் சொல்லு. ஞான சம்பந்தம் தேவாரத்துல என்ன பண்றார், கையில ஒரு உளுந்த வச்சு அந்த உளுந்த அப்படி கையால ஆட்டமா ஒரு ஊரு உருளும், அந்த உளுந்து உருளுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுக்குள்ள முப்புறம் எட்டி வச்சான். உளுந்து உருளும் ஏழையும் உளுந்து உருளுகின்ற நேரத்துக்கு உள்ளாகவே இறைவன் முப்புறத்தை எரித்து விட்டான் என்று அவ்வளவு சீக்கிரமாக முப்புறம் எரிக்கப்பட்டது. அதைத்தான் இங்க வல்லை விரைவிலே முப்புறம் எட்டோம் என்ற வார்த்தையால சொல்லுகிற வல்லை வாழ அரக்கர்புறம் எரித்தானே, கொடிய அறக்கிறது முப்புறத்தை மிக சீக்கிரம் அழித்த பெருமானே. மற்ற நான் பற்றியே உன் திருவடியை தவிர வேறு பற்றி எனக்கு இல்லை. இல்லை வாழ் கூத்தா, தில்லையிலே வாழ்கின்ற கூத்தப் பெருமானே, தில்லையிலே வாழ்கிறவன் சோபுருவான் கூத்தப் பெருவான். சோபுரத்தரசே, சோபுரத்திலே இருக்கும்படியான கைலாயத்திலே இருக்கிற பெருமானே. சுந்தரமுன் சுவாமியுடைய தேவாரத்துல திருத்தொண்டத்தை பேர், இந்த திருச்சொண்ட தங்கிற முதல் பாட்டு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த பாட்டு. அவர் எப்படி அடித்து அடியெடுத்து கொடுத்தார், தில்லை வாழ் அந்த நார்கம் அடியார்க்கும் அடியே, தில்லை வாழ் அந்தனர் என்று அடியெடுத்துட்டார். ஏன்னா தன்னை விட்டக்கூடாதான், தில்லையில் இருக்கிற 3000 அந்தனர்களுக்கும் நான் அடியன் இனி பாடுனார். அந்த 3000 அந்தன்களை ஒருத்தர் யார், சிவபெருமான். அப்ப தில்லுகார கூத்தருக்கு அடியேன் என்று குத்தா குத்து வழிபடுவது தன்னை பாட சொல்றாரு ஆய்வுடன். தன்னையும் பாடணும் அடியாரையும் பாடணும், அதுக்காக இறைவன் என்ன பண்ணாருன்னா 3000 ஒருவராக ஒளிந்து நிற்கிற இறைவன் தில்லை கூத்தர். அது அங்க தில்லைவார் அண்டனன்னு சொன்ன அந்த வாக்கியம் இங்க எப்படி வருகிறது, தில்லைவார் கூத்தா. அந்த பாட்டுல தில்லைவார் அண்டனர்